இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்வோம். இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் இந்த 3 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். அவர்கள் மொத்தம் 430 வருஷம் இருந்தாங்க. அதில் 30 வருஷங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தது. 400 ஆண்டுகள் மிகப்பெரிய கொடுமையான வேதனையில் அடிமைத்தனத்திற்குள் அவர்கள் வாழ்ந்தாங்க. அப்படி அவர்கள் அடிமைத்தனத்துக்குள் இருந்த காலகட்டத்தில் அவர்கள் மிகவும் அதிகமாய் நெருக்கப்பட்டார்கள். எகிப்தியர்கள் இவர்களை கடுமையாய் வேலை வாங்கி அடிமைகளாய் வைத்திருந்து இவர்களை மிகுந்த உபத்திரவத்தில் கொண்டு போனார்கள். எகிப்தில் இந்த நாட்களிலும் கூட நாம் இந்த பிரமிட் எல்லாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் கட்டப்பட்ட காலங்கள் பாத்தீங்கன்னா, அந்த பிரமிடை குறித்து இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஒரு கல், அதில் இருக்கிற ஒரு கல்லே 25 டன் வெயிட் இருக்கின்றாங்க. அப்படின்னா 25,000 கிலோ, சாரி 2500 கிலோ இருக்கிறது. அவ்வளவு பெரிய பெரிய கற்கள் அந்த இடத்திலே இருக்கிறது. அதெல்லாம் எடுத்து அவர்கள் மேலே வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடினமான வேலைகள் எல்லாம் செய்வதற்கு அந்த நாட்களிலேயே எகிப்திலே சகலவிதமான காரியங்கள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால், அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான வேலையே, குறிப்பாக செங்கல் அறுக்கிறதான கொடுமையான வேலைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் கொடுமையாய் பாதிக்கப்பட்ட நிலைமையில் தங்கள் வேதனை நிமித்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. நாங்கள் கர்த்தரை மறந்து போனோம், அதனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று கர்த்தர் தங்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய சித்தமானார். சித்தமாகி மோசையை கர்த்தர் அந்த இடத்தில் எழுப்புகிறார். மோசையை கர்த்தர் எழுப்பி அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க நினைக்கிறார். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மோசையை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த பெரிய பணிக்கு அவனை முன்குறித்திருந்தார். இந்த மோசையை கர்த்தர் கொண்டு வருவதற்கு அவனை நல்ல விதத்தில் கர்த்தர் ட்ரெயின் அப் பண்ணார். ஏன்னா இந்த மோசை குறித்து கர்த்தருக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில கூட மோசையினுடைய வாழ்க்கை குறித்து, அதுல ஒரு பங்கு அவருடைய ஜப வாழ்க்கை குறித்து இன்னைக்கு காலையில நம்ம சிந்திச்சோம். மோசையை கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு அவனை அழைத்தார். வேத புத்தகத்தில் முதல் 5 புத்தகங்கள் மோசை கொண்டு எழுதப்பட்டது. முதல் 5 புக்கும் மோசை மூலமாக தான் எழுதப்பட்டது. ஆகையினாலே அவன் கல்வி அறிவில் சிறந்தவனாய் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்பினார். அப்பதான் நல்லா எழுத முடியும், ரைட்டரா இருக்கணும். அவர் நல்ல ஒரு ரைட்டரா இருக்கிறதுக்காக கல்வி அறிவில் சிறந்தவனாய் இருக்கும்படி வேதத்தின் முதல் 5 புத்தகங்களை அவன் எழுத வேண்டிய தேவ திட்டம் இருந்ததனாலே அவனை, அவனுடைய வாழ்க்கை மொத்தம் 120 ஆண்டுகள். அதில் முதல் 40 ஆண்டுகள் கர்த்தர் எகிப்திலே அரண்மனையிலே அவனை கர்த்தர் வாழ வைத்தார். பார்வோனுடைய குமாரத்திக்கு வளர்ப்பு மகனாக கர்த்தர் அவனை வைத்து வாழ வைத்தார். அவன் அரண்மனையிலே ராஜகுமாரத்தியின் வளர்ப்பு மகனாய் இருந்தபடியினால் சிறந்த கல்வி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சிறந்த யுத்த பயிற்சி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாமே அவனுக்கு முதல் தரமான காரியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை முதல் 40 வருஷம் அருமையாய் கர்த்தர் அவனை குவாலிஃபை பண்ணார். இப்படி கர்த்தர் அவனை நல்ல விதத்திலே குவாலிஃபை பண்ணின பிறகு அதை வைத்துக் கொண்டு அப்படியே ஊழியத்தில் இறக்கிவிட முடியாது. அவனுக்கு ஒரு பொறுமை நிதானம் தேவையா இருந்துச்சு. ஏன்னா ஊழியத்தில் வரும்பொழுது நிதானம் ரொம்ப இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. வெறும் திறமையை வச்சுட்டு ஊழியம் செய்யவே முடியாது. ஊழியம் செய்வதற்கு ரொம்ப பொறுமை வேணும், நிதானம் வேணும், சகிப்புத்தன்மை வேணும். நிதானத்தோடு ஒரு காரியத்தை அலசி ஆராயக்கூடிய ஒரு அறிவு வேண்டும், பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவு வேண்டும். சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணுவதற்கு இவைகள் எல்லாம் இல்லாம கர்த்தருடைய ஊழியத்தை ஒருபோதும் செய்ய முடியாது. இல்லனா அந்த ஊழியம் கொலாப்ஸ் ஆயிடும், ஒன்னில்லாம ஆயிடும். ஆகையினாலே மோசையை கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவனுக்கு ஒரு பக்கத்தில் கர்த்தர் அவனை பயிற்சி கொடுத்தவர், அடுத்த கட்ட பயிற்சிக்காக கர்த்தர் அவனை அடுத்த 40 வருஷங்கள் கர்த்தர் அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டார். இதெல்லாம் நான் இதை சொன்னா அது பெரிய விஷயம், ஆனா உங்களுக்கு ஷார்ட்டா மேட்டருக்கு மட்டும் போறேன். அடுத்த 40 வருஷங்கள் அவனை கர்த்தர் வனாந்தரத்தில் வைத்து அந்த 40 வருஷங்களிலே அவனுக்கு நிதானம், பொறுமையெல்லாம், சகிப்புத்தன்மையெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த 40 வருஷம் அளவும் அவனை ஆடுகளை மேய்க்கிறவனாக கர்த்தர் வைத்திருந்து மிகவும் பொறுமைசாலியாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு காலையில் கூட நம்ம பார்த்தோம் எண்ணாகம் 12:3 பூமியில் இருந்த சகல மனுஷரிலும் மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அந்த லெவலுக்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்துட்டார். இப்படி கொண்டு வந்துட்ட பிறகு அவனை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கிறார். அதுதான் இந்த யாத்திராகம் 3 அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் மோசே தன்னுடைய ஆடுகள், தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு ஓரேப் என்கிறதான தேவ பர்வதத்தை நோக்கி அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருகிறான். அப்படி மேய்த்துக் கொண்டு வரும்பொழுது ஒரு முட்செடி அந்த இடத்தில் பற்றி எரிகிறது. பற்றி எரிகிற முட்செடியை கண்டு அவன் ஆச்சரியமா பார்க்கிறான். ஏனென்றால் அது எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த முட்செடி கருகி சாம்பலாய் போகவில்லை. இது அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படி நெருப்பு எரிந்தாலும் இது சாம்பலாய் போகாமல் அப்படியே பசுமையாய் இருக்கிறது. கிட்ட போகிறான். கிட்ட போகும் பொழுது கர்த்தர் அவனை மோசே என்று கூப்பிடுகிறார். அவனுக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது. முட்செடிக்குள்ளிருந்து சத்தம் வருகிறது என்று அவன் பயப்படுகிறான். அப்ப அவர் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, நீ கிட்ட வராதே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடுகிறார். அவன் நிற்கும் பொழுது கர்த்தர், அவன் பயந்து நிற்கும் பொழுது கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார். என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அதனால் அவர்களை விடுவிக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப நம்ம அங்கிருந்து நம்ம கவனிக்கலாம். 3:10 வாசிக்கலாம்.
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். என் ஜனங்களை நான் எகிப்திலிருந்து விடுதலை செய்யணும், அதற்காக உன்னை நான் பார்வோன் என்கிற அந்த ராஜாவின் இடத்திலே அனுப்புவேன், நீ வா என்று கர்த்தர் அவரை அழைக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதை விட கர்த்தர் நம்மை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்றைக்குமே நம்மை அழைக்கிறவர், வாங்கிறார், நீ எங்கிட்ட வா. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த இடத்தில் மோசேயை அழைக்கிறார். என் ஜனத்தை விடுவிக்கும்படிக்கு நான் அனுப்ப போறேன், நீ வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் நமக்கும் கர்த்தருடைய காரியத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒருபோதும் கிடையாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு திட்டம் இல்லாமல் கர்த்தர் யாரையுமே தெரிந்து கொள்வதில்லை. ஒரு நோக்கமும் இல்லாமல் யாரையுமே கர்த்தர் தனக்கு அழைக்கிறது கிடையாது. மனுஷர்கள் செய்வது போல் கர்த்தர் செய்வது கிடையாது. இன்னைக்கு மனுஷர்கள் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்வாங்க. என்ன விஷயம்? இல்ல சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்வாங்க இல்லையா. வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. எதுக்குங்க? இல்ல சும்மா தான் கூப்பிட்டேன். போன் பண்ணுவாங்க, என்ன விஷயம்? இல்ல சும்மா தான் கூப்பிட்டேன் இல்லையா. சாதாரணமா எந்த ஒரு பர்பஸ் இல்லாம சும்மா தான் கூப்பிட்டேன், சும்மா வந்துட்டு போங்க, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. சும்மா வீட்டுக்கு வந்துட்டு போங்க. அப்ப அதுல ஒரு நோக்கம் இல்லை, எந்த ஒரு பர்பஸ் கிடையாது, சும்மா வந்துட்டு போங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே யாரையுமே சும்மா வா அப்படி சொல்றவரே கிடையாது. சும்மா வந்துட்டு போ, நான் சும்மா தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்லாம் கர்த்தர் யாரையுமே சொல்றது இல்லை. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தர் நம்மை அழைத்து அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறார் என்றால் நம்மை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 125 கோடி ஜனங்கள் இருக்கிற நம்முடைய தேசத்திலே நம்மை கர்த்தர் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வச்சிருக்கிறார்னா நம்மை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாமல் அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வருவது கிடையாது. ஒரு நோக்கம் அவருக்கு உண்டு. இங்கே பார்க்கும் பொழுது மோசேயை கர்த்தர் அழைக்கும் பொழுதே தன்னுடைய நோக்கத்தை சொல்றாரு. இஸ்ரவேல் புத்திரராகிய என்னுடைய ஜனத்தை எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படிக்கு நான் உன்னை அனுப்புவேன், வா. இதுதான் உன்னை குறித்து என் திட்டம். இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை நம் எல்லாரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. எல்லாரை குறித்தும் நம்முடைய திட்டம் என்ன? இன்னைக்கு ஜனங்கள் உலகத்திலே பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமையாக இருந்தது போல இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒருவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான், இன்னொருவன் வேறொரு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பழக்கத்திற்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் என்னைக்குமே அப்படி விட்டுவிட நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறவங்க யாரும் சந்தோஷமா கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குடியாருன பாருங்க, முகத்துல சந்தோஷம் இருக்கா பாருங்க. இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாழ்க்கைய முகத்தை பாருங்க, சந்தோஷம் இருக்கா பாருங்க. இருக்காது. அவங்க நிம்மதியா இல்ல. பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும், வாழ்க்கையில நிம்மதி மட்டும் இருக்காது. கர்த்தருக்குள் வராத பட்சத்தில் யாருடைய வாழ்க்கையிலும் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவருடைய வேதனைகளை பார்க்கிறார். இவங்களை எப்படியாகிலும் விடுதலை செய்யணும்னு கர்த்தர் நினைக்கிறார். அப்படி விடுதலை ஆக்குவதற்கு யாரை கொண்டு கர்த்தர் விடுதலை ஆக்குவார்? தன்னால் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டவனை வைத்துதான் கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியும். ஆமென். வேற யாரை வச்சு அவர் செய்ய முடியாது. இந்த வேலையை வேற யாரை வச்சு அவர் செய்ய முடியாது. ஏற்கனவே தன் மூலமாய் விடுதலை அடைந்த மனுஷனை வைத்துத்தான் இன்னொரு மனுஷனை விடுதலை செய்ய முடியும். நம்ம விடுதலையா இருந்தா இன்னொருத்தரை பார்த்து அதை காரியத்தை சொல்ல முடியும். நம்ம ஒரு காரியத்தை செய்யாம இருக்கும்போது இன்னொருத்தரை பார்த்து அந்த காரியத்தை செய்யாதுன்னு சொல்ல முடியும். நம்ம மனம் திரும்பி இருந்தாலும் இன்னொருத்தரை பார்த்து மனம் திரும்பும்னு சொல்ல முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்தா இன்னொருத்தரை பார்த்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நம்மளால சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்ப கர்த்தருக்கு அதற்கென்று ஆட்கள் தேவை. யார் அந்த ஆட்கள்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் தான் அந்த ஆட்கள். ஜனங்களை விடுதலை செய்யும்படி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு ஆட்கள் கர்த்தருக்கு தேவை. இதிலே கர்த்தருடைய திட்டம் எல்லாரை குறித்து இருக்குது. ஏதாவது ஒரு விதத்திலே நீங்கள் கர்த்தருக்கு செயல்பட முடியும். ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் செயல்பட முடியும். இந்த காரியத்தை கர்த்தர் சொன்ன உடனே இந்த மோசே சந்தோஷமா, ஆஹா கர்த்தர் என்ன கூப்பிட்டாரு என்று சொல்லி சந்தோஷமா வரல. அவன் அந்த அழைப்பை தட்டி கழிக்கிறதற்கே முயற்சி பண்ணான். எப்படியாக இருந்த அழைப்பை தட்டி கழித்து இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் தான் நினைச்சான். இன்னைக்கு நிறைய லைஃப்ல பார்க்கும் பொழுது இப்படித்தான், கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, அதை தட்டி கழிக்கத்தான் நிறைய பேர் நினைப்பாங்க. இதற்கு இவன் பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறான், புரியுதுங்களா? அதே போல நம்மளும் என்ன செய்யறோம், பல நேரத்தில் பல சாக்கு போக்குகளை சொல்லி கர்த்தருடைய காரியத்தை நம்ம செய்யாமல் நம்ம இருந்து விடுகிறோம். இன்றைக்கு இந்த மோசே என்னென்ன சாக்கு போக்குகளை சொல்லி அவன் தப்பித்துக் கொள்ள வகை தேடினான் என்பதை பார்க்கும் பொழுது நம்மளும் அந்த லிஸ்ட் பல நேரத்தில் காணப்படுவோம். நம்ம அதை செய்யணும். அதை பார்த்து நம்மை திருத்திக் கொண்டு கர்த்தருடைய அழைப்புக்கு நம்மை விட்டுக் கொடுப்பதுதான் ஏற்ற ஒரு காரியம். ஆமேன். அதனால் இப்போ அதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த முதல் அழைப்புக்கு மோசனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அடுத்த வசனம் 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான்.
போதும். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். எனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்றான். பார்வோன் கிட்ட போகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் எந்த மூளைக்குன்றான். அதனாலதான் கர்த்தர் இவனை ஏற்கனவே ராஜா வீட்டிலேயே இவனை வளர்த்தாரு. ஒரு ராஜாவை சந்திக்கிறதுக்கு அவன் எப்படி எல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் இவன் ராஜ குடும்பத்தில் அரண்மனையில் கர்த்தரோட 40 வருஷம் வளர்த்திருக்கிறாரு. சும்மாவை வளர்த்தாரு. யோசிச்சு பாருங்க, இவன் ராஜாவை போய் பார்க்க வேண்டிய ஆளு. ராஜா கிட்ட பேச வேண்டிய ஆளு, ராஜாவுடைய சமூகத்தில் எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றதை தெரிந்திருக்க வேண்டிய ஆளு. அதற்காகத்தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த திட்டத்திற்காகத்தான் முதல் 40 வருஷத்தை கர்த்தர் அரண்மனையில இப்படி வாழ வச்சார். அது சாதாரணமா இல்ல, எகிப்தின் அரண்மனையில கர்த்தர் அவனை மகிமையாய் கர்த்தர் அவனை பயிற்சி கொடுத்தார். 40 வருஷம் அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார். பார்வோனுடைய அரண்மனை, அங்கிருக்கிற சட்டத்திட்டங்கள், அங்கிருக்கிற காரியங்கள், அங்கிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அவனுக்கு தெரிந்து கொள்ள வைத்து இப்ப சொல்றாரு, போய் பார்வோனை பார்க்கணும், உன்னை அனுப்புறேன்னு. ஆனா இவன் சொல்றான், நான் எம்மாத்திரம், நான் எந்த மூலைக்கு, இதுக்கெல்லாம் என்ன ஆண்டவர் எனக்கு தகுதி இருக்கு நினைக்கிறான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்மளும் பல நேரத்தில் நினைக்கிறோம், நான் ஊழியம் செய்யறதா எனக்கு என்ன தகுதி இருக்குது, ஊழியம் செய்யறதுக்குலாம் எனக்கு என்ன தகுதி இருக்குது. இது நிறைய பேருடைய மைண்ட்ல வர கேள்வி. நான் சொல்றேன், ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு விசேஷமான தகுதியை, உங்க தகுதியை பார்த்தோன்னு கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறது கிடையாது. ஆமென். நல்லா பாக்கணும், ஊழியம் செய்வதற்கு ஒண்ணு கர்த்தர் நம்மகிட்ட தகுதியை பார்த்தோன்னு யாரையுமே அழைக்கிறது கிடையாது. தகுதியை பார்த்து அவர் அழைக்கிறது அவருடைய சித்தமே கிடையாது, அவருடைய பிளான்ல அவர் கிடையவே கிடையாது. தகுதி இல்லாதவரடைத்தான் கர்த்தர் அழைத்து தகுதி படுத்துவாரே தவிர, தகுதியுள்ளவனை கர்த்தர் அழைத்து ஊழியத்திலே கர்த்தர் கொண்டு போறது கிடையாது. புரிதுங்களா? என்னைக்குமே கர்த்தருடைய செயல்பாடு அப்படிதான். தகுதி இல்லாத ஆளை கர்த்தர் அழைப்பார், தகுதி இல்லாத ஆளை கர்த்தர் அழைத்து தகுதி இல்லாதவனை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். அதுதான் கர்த்தருடைய காரியம். நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்து. எனக்கு தகுதி இருக்குது இல்ல. நீங்க 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 27, 28, 29 மூணு வசனங்களை படிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும்.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி,
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி
தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்.
தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்.
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி,
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி
தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
உள்ளவைகளை அவமாக்கும்படி,
உள்ளவைகளை அவமாக்கும்படி
உலகத்தின் இழிவானவைகளையும்,
உலகத்தில் இழிவானவைகளையும்,
அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும்,
அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும்,
இல்லாதவைகளையும்,
இல்லாதவைகளையும்
தேவன் தெரிந்து கொண்டார்.
தேவன் தெரிந்து கொண்டார்.
மாம்சமான எவனும்,
மாம்சமான எவனும்
தேவனுக்கு முன்பாக,
தேவனுக்கு முன்பாக
பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்,
பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இதுதான் கர்த்தருடைய அழைப்பின் திட்டம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்? மாம்சமான ஒருவன் தன்னைத்தானே மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு இப்படி செய்தார். ஒருவேளை ரொம்ப டேலண்டட் எல்லாம் கர்த்தர் ஊழியத்தை கூப்பிட்டார்னா, அவன் ஊழியத்தில் 4 பேர் ரட்சிக்கப்பட்ட சொல்வான். ஏன்? திறமையான பிரசங்கத்தின் மூலம் எவ்வளவு பேர் கொண்டு வந்துட்டு பாத்தியானுவான். எவ்வளவு டேலண்டா நான் பார், ஜனங்களை கொண்டு வரேன் பார், என் திறமை அப்படின்னுவான். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யறது கிடையாது. திறமை இல்லாதவர்கள், ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களை கர்த்தர் அழைத்து அவர்களை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவார். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் பயன்படுத்துவார். அதனால கர்த்தர் உங்களை அவருடைய வேலையை செய்ய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் டேலண்ட் ஒன்றும் தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிறத வச்சே அவரால் உங்களை யூஸ் பண்ண முடியும், மோல்டு பண்ணி உங்களை யூஸ் பண்ண முடியும். இருக்கிற நிலைமையில் அப்படியே வாங்க, உங்களை நான் யூஸ் பண்றேங்கிற. ஆமேன். இருக்கிற நிலைமையில் அப்படியே வாங்க. இதுக்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு பெரிய திறமையை வளர்த்துட்டு வர வேண்டாம். இருக்கிற நிலைமையில வந்தால் போதும், அந்த அர்ப்பணிப்போடு வந்தால் போதும், பயன்படுத்த என்னால் முடியுங்கிறார். புரியுதுங்களா? யாரையும் கர்த்தரால் யூஸ் பண்ண முடியும். அவர் மோல்டு பண்ணுவார், அவர் தகுதியை கொடுப்பார், கூப்பிட்டு நமக்கு தகுதியை கொடுப்பார். தகுதியை பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டார், நம்மளை கூப்பிட்டு நமக்கு அதுக்கு ஏற்றவித்து தகுதி படுத்துவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதனால நம்ம என்றைக்குமே எனக்கு தகுதி இல்லை என்று சொல்வது தவறான ஒரு சாக்கு போக்கு. புரியுதுங்களா? எனக்கு தகுதி இல்லை, கர்த்தருடைய வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு போய் நான் உங்களையும் செய்ய முடியுமா? இல்லை. ஒருவேளை முழு நேரமாய் ஊழியத்திற்கு வருவதற்கு அதுக்கு ஸ்பெஷல் காலிங் இருக்குது. அவங்களை கர்த்தர் வந்து சிலரை கர்த்தர் அடைக்கிறார், உனக்கு உலக வேலை கிடையாது, நீ இப்படிதான் வரணும்னு கர்த்தர் ஒரு நோக்க வைக்கிறார், திட்ட வைக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது ஒரு காலி, எல்லாரும் அதை செய்ய முடியாது, வர முடியாது. ஆனால் எல்லாருமே தங்களாலான விதத்தில் கர்த்தருடைய வேலையை கண்டிப்பா செய்ய முடியும். புரியுதுங்களா? ஃபுல் டைம் வர்றதுக்கு ஸ்பெஷல் காலிங் வேணும். மற்றபடி பார்க்கும் பொழுது மற்ற எல்லாருக்குமே, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே ரட்சிப்பை சொல்லக்கூடிய அழைப்பு உண்டு. புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே ரட்சிப்பை சொல்லக்கூடிய அழைப்பு இருக்கிறது. கண்டிப்பா அதை செய்யும். முழு நேரமாக தன் வேலையை விட்டுட்டு வர்றதுன்றதுக்கு கர்த்தருடைய அழைப்பு தேவை. அதுதான் காலிங். மற்றபடி எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்வது நாம் எல்லாருக்கும் கர்த்தர் நியமித்திருக்கிற காரியம். இரண்டாவது, மூன்றாம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது
அவருடைய நாமம் என்ன என்று
அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான்.
அடுத்தது பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் அவன் அடுத்த ஒரு சாக்கு போக்க சொல்லுகிறான். இதுக்கு எதுக்கு சாக்கு போக்கு சொல்றேன்னா 12வது வசனத்தை வாசிப்போம்.
அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன்,
நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்
நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
இதுவே அடையாளம், நான் தான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் சொல்லி உடனே அனுப்புறேங்கிறார். சொன்ன உடனே அவன் அடுத்த இரண்டாவது சாக்கு போக்குள்ள இறங்கிட்டான். முதலாவது, நான் எம்மாத்திரம், எனக்கு என்ன தகுதி இருக்கு. இரண்டாவது, நான் உன்னோடு கூட இருந்து உடனே நடத்துவேங்கிறாரு. சொன்ன உடனே மோசே பாக்குறான், இதுன அவர் விடமாட்டார் போல இருக்குது. அடுத்தது சொல்ற, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் அறியேன். யார் உன்னை அனுப்புனான்னு கேட்டாக்க, உம்முடைய நாமத்தை நான் அறியேன். அது எனக்கு சொல்ல தெரியாது ஆண்டவரே, உம்முடைய நாமம்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. இரண்டாவதுவன் சொல்லுகிறது, லேக் ஆஃப் நாலெட்ஜ், எனக்கு உம்முடைய வேதத்தை குறித்து உம்முடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு எனக்கு இல்லை அப்படிங்கிறான். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு விசேஷமாய் வேத அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பது இல்லை. புரியுதுங்களா? சுவிசேஷ வேலை செய்வதற்கு, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறதற்கு விசேஷமான வேத அறிவு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்க? அது தேவையில்லை. நம்ம ஒரு பைபிள் ஸ்காலரா இருந்து பைபிள் டீச் பண்றதா இருந்தா நமக்கு வேத அறிவு நமக்கு தேவை. ஒரு பாஸ்டரா இருந்து, ஒரு போதகரா இருந்து சபையை நடத்துவதற்கு வேத அறிவு நமக்கு நிறைய தேவை. ஆனால் ஒரு சுவிசேஷ வேலை செய்வதற்கு யாருக்குமே பெரிய வேத அறிவு தேவையே கிடையாது. புரிதல? அனுபவம், கர்த்தரை அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தேசிக்கான விஷயங்களை வைத்து நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியும். டீச் பண்றதுக்கு தான் நமக்கு வேத அறிவு தேவை. பிரீச் பண்றதுக்கு வேத அறிவு நமக்கு பெருசா தேவையில்லை. இவன் சொல்லுகிறான், நம்முடைய நாமத்தை நான் அறியேன்கிறான். கர்த்தருக்கு அவருடைய நாமத்தை அறிந்து விசேஷமாய் நாலெட்ஜ் உள்ளவங்களும் அவசியம் கிடையாது. அவருக்கு உண்மையாய் அதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை. அதற்கென்று உண்மையாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வேறு எந்த தகுதியும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் கிடையாது. அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தால் போதும், கர்த்தர் அவனை யூஸ் பண்ணுவார். ஆப்பிரிக்கால நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுங்க. சாமுவேல் மாரிஸ் என்று சொல்லி ஒரு அருமையான மிஷனரி சரித்திரம் உண்டு. அதை அந்த புத்தகம் கூட உண்டு, அதை நீங்க படிச்சா உங்களுக்கு தெரியும். அருமையான வாழ்க்கை சரித்திரம் அது. ஆப்பிரிக்க காடுகளிலே காட்டு வாசிகளான ஜனங்கள், அதாவது அங்கு இருக்கிற ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க. அதுல பல குழுக்கள் இருப்பாங்க. அந்த குழுக்களில் ஒரு குழுவினருடைய தலைவனுடைய மகன் இவன். இவனுடைய உண்மையான பெயர் காபு. அவனுடைய உண்மையான பெயர் காபு. இவங்களுக்கு படிப்பறிவில கிடையாது, எழுத படிக்க கூட தெரியாது. காட்டிலேயே பிறந்து காட்டில் இருக்கிற பொருட்களையே சாப்பிட்டு காட்டுக்குள்ளே வாழ்றவங்க, படிப்பறிவு கிடையாது, நல்ல டிரெஸ் உடுத்துகிற நாகரீகம் கிடையாது, இந்த காட்டுக்குள்ளே இவங்க குழுவாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு குழுவாக இருக்கிறாங்க, அதுல ஒரு குழு தலைவனுடைய மகன் தான் இந்த காபு. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வில் நல்ல எய்வாங்க, வில் அம்புகளை பயன்படுத்துவாங்க, அம்புகளை எய்வார்கள், வேட்டையாடுவார்கள், கிடைத்த மிருகங்களை சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்படியே வாழ்க்கை. இப்படிப்பட்ட குழுக்கள் அந்த இடத்துல இருக்கும்போது சில நேரத்தில் ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கும் நடுவில் சண்டை வந்துடும். எங்க ஏரியாக்குள்ள நீ வந்துட்ட, உங்க ஏரியாக்குள்ள நான் வந்துட்டேன்னு சண்டை வரும். அப்படி ஒரு விசை, ஒரு சண்டை ஏற்பட்டது. சண்டை வந்த பொழுது இந்த காபு, இவனுடைய தகப்பன் ஒரு தலைவன், இந்த குழுவை எதிர்குழுவினர் பயங்கரமாக தாக்கி இவர்களை மேற்கொண்டு விட்டார்கள். இவனுடைய கூட்டம் தோல்வி அடைந்தது. தோல்வி அடைஞ்ச உடனே இவனுடைய தகப்பனை கொன்று போட்டான். இவன் சின்ன பையன், இவனை உயிரோடு பிடிச்சிட்டாங்க, பிடித்து கூட்டிட்டு போயிட்டாங்க, அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. கூட்டிக் கொண்டு போய், நீ தலைவனுடைய மகன், உன்னை உயிரோடு வைக்க கூடாது, நீ தலைவனுடைய மகன், உயிரோட விடக்கூடாது, நீ ஒரு தலைவனுடைய மகன், அதனால சாதாரணமா மற்றவங்களுக்கு வர சாவு போல உனக்கு திடீர்னு ஒரு சாவு கொடுக்க கூடாது, நீ அணு அணுவா சாகணும் என்று சொல்லி இவனுக்கு ஒரு மரண தண்டனை நியமிச்சாங்க. அந்த காடுகளிலே பாத்தீங்கன்னா கொடிய எறும்புகள் இருக்கிறது, அது இன்னைக்கு கூட இருக்குது, ஆப்பிரிக்கன் காடுகளில் இருக்கிறது. அந்த எறும்புகளை குறித்து நானே இந்த டிஸ்கவரி சேனல்லாம் நான் படிச்சிருக்கேன், பார்த்திருக்கிறேன். கூட்டம் கூட்டமாய் வரும், ஒரு மான் அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா கூட சடனா வந்து அதை ஆக்குபை பண்ணி பிடிச்சிடும், மொத்தமா சேர்ந்து பிடித்து கடித்து கடைசியில ஒரு மானை கூட கொன்று போடக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குது. பிடிச்சு அதை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு சில மணி நேரத்தில் அந்த இடத்துல அதுல எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும், மொத்த மாம்சத்தையும் சாப்பிட்டு போயிடும். ஒரு சில மணி நேரத்தில் ஒரு உயிருள்ள ஜீவனை ஒரு சில மணி நேரத்தில் டோட்டலா சாப்பிட்டு எலும்பு தோல் எலும்பு துண்டை மட்டும் போட்டுட்டு போயிடும். அப்படிப்பட்ட கொடிய எறும்புகள் இருக்கிறது. அதனால் என்ன செய்தார்கள், இந்த காபுவை குழி தோண்டி கழுத்து வரைக்கும் மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிடலாம், புதைத்து விட்டு அந்த எறும்புகளுக்கு இன்னைக்கு ராத்திரி இறையாக்கிடலாம். அந்த எறும்புகள் வந்து அவனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு ஃபுல்லா சாப்பிட்டு வரும், மண்டையோட மட்டும் போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவனை அந்த ராத்திரி வேளையிலே நடுக்காட்டிலே அவனை கழுத்து வரைக்கும் குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த எறும்புகள் சீக்கிரம் வருகிறதற்காக கொஞ்சம் வெள்ளத்தையும் போட்டுட்டு போயிடுறாங்க. நடுராத்திரி வேளை இவன் பயந்துட்டே இருக்கிறான், எந்த நேரத்தில் எறும்புகள் வந்து தன்னை பிடிச்சிருமோ, அது வந்துச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு சில மணி நேரத்தில் அதை க்ளோஸ் பண்ணிடும். அவன் பயந்து கொண்டிருக்கிறான், நடுராத்திரி ஆகிறது, அன்றைக்கு ஒரு பௌர்ணமி நேரம், நல்ல நில வெளிச்சம் மாத்திரம் இருக்குது. அவன் அசைஞ்சு அசைஞ்சு பார்க்கறான், அசையவே முடியல, நல்ல கழுத்து வரைக்கும் வச்சு புதைச்சிட்டாங்க ஸ்ட்ராங்க. அவன் அப்படி தவித்துக் கொண்டிருக்கும் நடுராத்திரி நேரம் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர் என்று ஒரு பிரகாசமான வெளிச்சம் அந்த இடத்துல வந்து அடிக்குது, அவனை சுற்றிலும் அடிக்குது. அந்த வெளிச்சம் அடிக்கிற நேரத்திலேயே காபு, நீ எழுந்து ஓடு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த வெளிச்சமும் அடிக்குது, ஒரு சத்தமும் கேட்குது. அவன் திரும்பி பார்க்கிறான், அவனுக்கு எதுவுமே தெரியல, ஒரு வெளிச்சம் வருது, சத்தம் கேட்குது. உடனே அவனுக்கு கூட ஒரு விசேஷ பலன் கிடைக்குது. அவன் உதறான், உடம்பு உதறும் பொழுது யாரோ அவனை பிடிச்சு அப்படியே தூக்கி வெளியில் நிக்க வச்சது போல அவன் கொஞ்சம் உதறணும்னு அப்படியே அவன் வெளியில வந்துடுறான். யாரும் பிடிச்சு அவனை தூக்கி வெளியில் நிக்க வச்சது போல அவனுக்கு தெரியுது. வெளியில வந்த நீ ஓடு, ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஓடுறான், 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 அந்த ராத்திரி முழுவதும் ஓடுகிறான், ஓடுகிறான், இரவெல்லாம் ஓடி அந்த காட்டை கடந்து ஓடிட்டான். ஓடி ஊருக்குள்ள ஓடிடுறான். இந்த காட்டுக்குள்ள தான் என்னைக்குமே அவனுக்கு ஜீவனுக்கு ஆபத்து. காட்டை தாண்டி ஊருக்குள்ள ஓடிடுறான். காலையில் அவன் ஓடுறான், நைட் எல்லாம் ஓடி காலையில ஓடும் பொழுது கடைசியில் ஒரு இடத்துல ஒரு டி எஸ்டேட் இருக்குது, அந்த இடத்துல ஓடும் பொழுது மயங்கி கீழே விழுந்து விடுகிறான். களைப்பில மயங்கி கீழே விழுந்தான், விழுந்து அந்த விழுந்த இடத்திலே கிடக்கிறான். காலை வேளையில் அந்த இடத்துல ஒரு சின்ன பையன், இவன் ஏஜ் குரூப்ல ஒரு பையன் அந்த இடத்துல வரான், அந்த டி எஸ்டேட் கிட்ட அவங்க வேலை செய்யற பையன். அந்த பையன் கர்த்தரை அறிந்தவன். இவன் பார்க்கறான், யாரோ ஒருவன், ஒரு நீக்ரோ பையன் இப்படி படுத்துட்டு இருக்கிறானே, கருப்பணத்தை சேர்ந்த பையன் இப்படி படுத்துட்டு இருக்கிறானே சொல்லி அவனை பார்த்து தண்ணீர் அளித்து எழுப்பி விசாரிக்கும் பொழுது இவன் நடந்ததை சொல்றான். உடனே அந்த பையன் அவனை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து தன் வீட்டில் வைத்திருந்து அவனை தன் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது கூட்டிட்டு போறான். அவன் ஒரு நல்ல விசுவாசி, இவனை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறான். சர்ச்சுக்கு போகும்போது அந்த சர்ச்சில் இவனுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க, தம்பி உன்னை சந்தித்த அந்த வெளிச்சம் வேற ஒண்ணும் அல்ல, பவுலை அன்னைக்கு ரட்சிக்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்திலே அவன் மேல் பிரகாசித்தது போல அதே ஆண்டவர் தான் உன்னையும் சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை குறித்து சொன்ன உடனே அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொண்டு அவன் அந்த பையனுடைய தங்கியறான். அந்த டி எஸ்டேட்ல அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கிறாங்க. வேலை செய்து கொண்டே அங்கு அவன் இருக்கிறான். நாட்கள் கடந்து போகிறது. அந்த சர்ச்சில் ஒரு நாள் மிஷினரி அழைப்பு கொடுக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்கிறாங்க. இவனும் சின்ன பையன், தன்னை அர்ப்பணிக்கிற ஆண்டு நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நான் ஆசைப்படுறேன், அவருடைய ஊழியம் நான் செய்யணும். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, படிப்பறிவு கிடையாது, சின்னதுலேருந்தே காட்டிலே வளர்ந்தவன். அதன் பிறகு இவனை அனுப்புகிறதற்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணி அனுப்புறதுக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்கும் பொழுது யாருமே அதற்கு பணம் கொடுத்து அவனை வெளிதேசத்துக்கு அனுப்பி இங்கிலாந்துக்கு அனுப்பி அவனை படிக்க வைக்கிறதற்கு அதற்கான பயிற்சி கொடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல. கடைசியில் அவன் என்ன செய்கிறான், நான் போவேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி ஒரு கப்பல்ல அவன் ஏறிக்கொள்ளுகிறான். அவனுடைய வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த கப்பல்ல ஏறின பிறகு டிக்கெட் வாங்குறதுக்கு அவனுக்கு காசு கிடையாது, ஏறிக்கொள்ளுகிறான். ஏறிக்கொண்டவன் உள்ள பணம் பிடிச்சிடுறாங்க. ஆனால் இவன் என்ன செய்யறான், எனக்கு டிக்கெட் கொடுக்க காசு இல்லை, அதுக்கு பிறகு நான் கப்பலை கழுவுறேங்கிறான். டாய்லெட் எல்லாம் நான் கழுவுறேன், கப்பலை நான் துடைக்கிறேன், டாய்லெட் எல்லாம் நான் கழுவுறேன், நீங்க சாப்பிட்ற பிளேட் எல்லாம் நான் கழுவுறேன், எனக்கு கொண்டு போய் என்ன இங்கிலாந்துல இறக்கி விட்டுருங்க எனக்கு கேட்பான். உடனே சரி கப்பலை ஏறிட்டான். அவனை அந்த கப்பல் இருக்கிறவங்க எல்லாம் கொடுமையாய் நடத்துவாங்க. ஏன்னா டாய்லெட் கழுவுறதும் பிளேட்டை கழுவுறதும் இதை வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவனை அடிப்பாங்க, கொடுமையாய் நடத்துவாங்க. அதையெல்லாம் சகித்து கொண்டு அங்கே இருக்கும் பொழுது அந்த கப்பலில் டிராவல் பண்ணத சில நாட்கள், அந்த நாட்களில் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லிடுவான். சொல்லி அந்த கப்பல் இருந்து நாம இறங்குறதுக்குள்ள அந்த கப்பல் இருக்கிற நிறைய பேர் ரட்சிப்பு கூட நடத்திடுவான். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க அந்த கப்பல்ல. இவனை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பார். படிப்பறிவு கிடையாது, வேத அறிவு கிடையாது, பெரிய தாளந்த திறமை கிடையாது. இவனுக்கு தெரிந்த இயேசு கிறிஸ்துவை இவன் சொல்லுகிறான். சொல்லி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் கடைசியில் அந்த இடத்துல அவன் போய் இறங்கும் பொழுது யாருக்குமே இவனை இறக்கி விடுறதுக்கு மனசுல, நீ எங்களை விட்டு போக போறியான்னு எல்லாருக்கும் எஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் மூலமா எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆகினால் எல்லாருமே இவனை பிரிகிறதற்கு கூட மனசு இல்லை. கடைசியில் அவன் இங்கிலாந்து தேசத்தில் இறங்குகிறான். அங்கே அவனுக்கு கொடுக்க சொன்ன இடத்துல அவன் சென்று ஒரு ஊழியரோடு தன்னை இணைத்துக் கொண்டு அவன் ஊழியத்திலே பயிற்சி பெற்று மிக குறுகிய காலத்தில் அவருடைய ஆயுசு நாட்கள் 29 வயசுல அவன் மரித்து போகிறான். ஆனா அந்த 29 வயசுக்குள்ள திரள் கூட்டமான ஜனங்களை அவன் ரட்சிப்புக்குள் நடத்தி இன்றைக்கும் சபை சரித்திரத்தில் சாமுவேல் மாரிஸ் என்று ஒருவர் இருந்தார் என்பதை சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கு உம்முடைய நாமத்தை அறியேன் அப்படின்னு மோசே சிம்பிளா சொல்லிட்டான், எனக்கு வேத அறிவெல்லாம் இல்ல ஆண்டவர். நான் சொல்ற கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு நீங்க பைபிள் காலேஜ் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எந்த பைபிள் காலேஜ்ல படிக்கல, நான் எந்த பைபிள் காலேஜ்ல படிக்கல. கர்த்தர் நம்மை பயன்படுத்த நினைத்தால் எல்லா காரியத்தையும் நமக்கு கர்த்தர் கொடுப்பார், நம்மை கர்த்தர் நடத்துவார், அதற்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதனால நம்ம தான் கர்த்தருக்கு அவைலபிளா இருக்கணும். உங்களுடைய நாமத்தை நான் அறியேன் சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு தெரியாதவைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்து நம்மை பயன்படுத்த அவரால் முடியும். சரியா? அடுத்தது மூன்றாவது அவன் வாழ்க்கையில நடக்குது பாருங்க, 4 அதிகாரத்தின் ஆரம்பத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது இந்த மோசே இங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே, நான் போய் இஸ்ரவேல் ஜனத்திடத்துல என்னை பேச சொல்லுகிறீரே, நான் போய் பேசினா அந்த ஜனங்க என்ன நம்ப மாட்டாங்கன்றான். இவனுக்கு எப்படி தெரியும் நீங்க இருந்துட்டு நம்ப மாட்டாங்கன்னு? அத ஜனங்கள் நான் சொன்ன நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றான். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை எப்படி சொல்லுவாங்க இவனுக்கு எப்படி தெரியும்? இதுல என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, இவன் சொல்ல என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் கடினமானவர்கள், நான் பேசினவனு நம்ப மாட்டாங்க, நான் சொன்னவனு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நான் சொன்னதை வச்சு உடனே அக்செப்ட் பண்ணாம என்ன திருப்பி கேட்பாங்க, கர்த்தர்லாம் உனக்கு தரிசனமாகல சும்மா வந்து கேட்ட ஏமாத்தாதன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் இவன் பேசிட்டே இருக்கிறான். இவன் என்ன சொல்ல வருகிறான் என்றால், அந்த ஜனங்கள் கடினமானவர்கள், என்னால் எல்லாம் செய்ய முடியாதுன்றான். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை நிறைய பேருக்குள்ள இருக்கிறது, புரியுதுல? கடினமான ஜனங்கள் நினைப்பான். நானும் எத்தனையோ ஊழியக்கார இடத்துல பேசும்பொழுது சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க ஊழிய செய்யற இடம் கடினமான ஜனங்க, அந்த ஜனங்க மனம் திரும்பவே மாட்டாங்க, கடினமான ஜனங்க, அவங்கள்கிட்ட ஊழியமே செய்ய முடியாதுன்னு இவங்களே டிக்ளேர் பண்ணுவாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும் நினைக்கும் போது, வேடிக்கையா இருக்கும் சொல்லும் போது. இந்த ஜனங்கள் கடினமான ஜனங்கள், மனம் திரும்ப மாட்டாங்க, இவங்ககிட்ட ஊழியம் செய்ய முடியாதுன்னு ஊழிய செய்யற இடத்துல, தான் ஊழிய செய்யற இடத்துல ஜனங்களை பத்தி இவங்களே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் நினைப்பேன், இவங்களை கர்த்தர் ஒருபோது பயன்படுத்த முடியாது. அந்த ஜனங்கள் கடினமானவர்கள், மனம் திரும்ப மாட்டாங்கன்னா அப்ப கர்த்தர் எதுக்கு இருக்கிறாரு இல்லையா? கடினமானவர், மனம் திரும்ப மாட்டாங்க, இவங்ககிட்ட ஊழியம் செய்ய முடியாதுன்னு, உனக்கே அந்த ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் விசுவாசம் இல்லையே, நீ எப்படி ஊழியத்தை செய்ய போற? நம்ம எந்த இடத்துல ஊழியம் செய்தாலும் அந்த இடத்தை குறித்து நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும். நம்மளே டிக்ளேர் பண்ணிடக்கூடாது, இவன் கடினமான ஜனம், மனம் திரும்ப மாட்டான், யாரையும் நம்ம நியாயம் தீர்த்த முடியாது, இவெல்லாம் மனம் திரும்ப மாட்டான், இவன் மோசமான ஆள், இவன் மனம் திரும்ப மாட்டான், அவன் தான் முதல்ல மனம் திரும்புவான். அவனை மனம் திரும்ப செய்கிறது நம்ம கிடையாது, கர்த்தர் அவனை மனம் திரும்ப செய்கிறவர் இல்லையா? எந்த ஒரு மனுஷனையும் யார் மாத்த முடியும்? கர்த்தர் தான் மாத்த முடியும். நம்ம கூட மாத்த முடியாது, யாரையும் நம்ம சொல்லி மாத்திட முடியாது, கன்வின்ஸ் பண்ண முடியாது. சொல்றதுதான் நம்ம வேலை, மனம் திரும்ப செய்கிறது கர்த்தருடைய வேலை. மனம் திரும்ப மாட்டாங்க எப்படி சொல்ல முடியும்? அதை செய்ய வல்லவர் கர்த்தர் இல்லையா? எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, கர்த்தர் தான் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர். அதனால நம்ம என்னைக்குமே இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்க, இவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவங்க திருந்த மாட்டாங்கன்னு யாரை குறித்து நம்ம முடிவெடுக்க கூடாது. யாரையும் கர்த்தரால் ரட்சிக்க முடியும். பவுல் ஒரு சிறந்த ஊழியக்காரன், வேதத்தில் புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டுமே சிறந்த ஒரு தேவ மனுஷன். பவுல் மூலமாக ஏராளமான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. 14 சபைகளுக்கு அவர் நிருபத்தை எழுதினார். 14 நிருபத்தை அவர் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். அவன் மூலமாய் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, நிருபங்களை எழுதியிருக்கிறார். கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பவுல் ஒரு சிறந்த வேத பண்டிதர், வேதத்தை கற்று தேறின மனுஷன். பவுலுக்கும் கர்த்தர் நிறைய பயிற்சி கொடுத்திருந்தார். அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவன் கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அவனுக்கு ஸ்லாக்கியம் கொடுத்திருந்தார். ஏன்னா அவரை கொண்டுதான் நிருபங்கள் எழுதப்பட வேண்டும் என்கிறதுனாலே கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். அப்ப பவுலுக்கு வந்து வேத அறிவு நல்லா இருந்துச்சு, நல்ல வாழ்க்கை இருந்துச்சு, நல்ல ஒரு வாழ்க்கை. பவுல் வந்து சபையை துன்பப்படுத்தினதெல்லாம் சுயநலத்துக்காக கிடையாது, தன் பக்தியில் தன்னுடைய பக்தி வைராக்கியத்துக்காக செஞ்சார். கர்த்தருக்கு ஊழிய செய்யறோன்ற ஒரு நினைப்போடு தான் செஞ்சார். நல்ல மனுஷன் பவுல். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட பவுல் ரொம்ப நல்ல மனுஷன், மோசமான ஆள் கிடையாது. அவன் செஞ்ச காரியம் மோசமானதே தவிர, பேசிக்கா பவுல் ரொம்ப நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். திறம் இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, வேத அறிவு இருந்துச்சு, சகலமும் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனால் ஆத்துமாக்களை பவுல் ரட்சிப்பு கூட தன் திறமையினால் நடத்தலாம் நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. எப்படி பவுல் மூலமாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கிறது ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:14 வசனத்தை வாசிக்கலாம். 16:14.
அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ
கேட்டுக்கொண்டிருந்தால்
பவுல்
சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இதுதான் ரகசியம். பவுளுடைய சாதுரியமான பிரசங்கத்தினால லீதியாள் ரட்சிக்கப்படல. பவுல் சொல்லி இவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்து கொடுத்தாராம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்காமல் யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. கர்த்தர் தான் இருதயத்தை திறக்கணும். பிரசங்கிக்கிறது தான் நம்ம வேலை, இருதயத்தை திறக்கிறது ஆண்டவருடைய வேலை. அது அவர் தான் செய்யும். நம்ம திறக்க முடியாது. நம்ம சொல்லத்தான் முடியும். இருதயத்தை திறக்கிறவர் கர்த்தர், அவங்களை ரட்சிக்கிறவர் கர்த்தர், அவங்களுடைய வாழ்க்கையை தனக்கு என்று பிரித்து எடுக்கிறவர் கர்த்தர். அது கர்த்தர் தான் செய்யணும், நம்ம செய்ய முடியாது. இது கர்த்தர் செய்யற கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லவராக இருக்கும் பொழுது இந்த ஜனங்க மனம் திரும்ப மாட்டாங்க, நம்மளால எப்படி சொல்ல முடியும்? இவங்க கேட்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆகையினால என்னால எல்லாம் போக முடியாது ஆண்டவர், இவெல்லாம் திரும்ப மாட்டாங்க அப்படி சொல்லி ஒருபோதும் நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. எந்த நபரையும் கர்த்தரால் ரட்சிக்க முடியும். ஆமென். யாரையும் கர்த்தரால் ரட்சிக்க முடியும். மூணாவது, நாலாவது, இதே வசனத்திலிருந்து இன்னொரு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஒன்று, இவன் டிக்ளேர் பண்ணிட்டான், இவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, கடினமானவர். நாலாவது, இதே இதில் இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் உன்னை உனக்கு தரிசனமாக சொல்லுவாங்கன்றான். கர்த்தர் உனக்கு தரிசனமாகல, சும்மா ஏமாத்தாத. கர்த்தர் உனக்கெல்லாம் தரிசனமாகல, உனக்கு போய் தரிசனம் ஆவாரா? சும்மா வந்து கர்த்தர் தரிசனமான சொல்லி ஏமாத்துறியா இப்படின்னு சொல்லுவாங்கன்றான் இல்லையா? கர்த்தருக்கு தரிசனமான ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் சொல்றேன் கர்த்தர் எனக்கு தரிசனமான இப்படி சொன்னார்னா, கர்த்தர் உனக்கு தரிசனம் இப்படி இல்ல, கர்த்தர் உனக்கு சொல்லல, சும்மா ஏமாத்தாத அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்சல்ட் இல்லையா? கர்த்தர் எனக்கு இதை சொன்னார் அப்படி சொல்லும்போது கர்த்தர்லாம் சொல்லல, சும்மா ஏமாத்தாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. கர்த்தர் எனக்கு தரிசனமானார், கர்த்தர் என்னை அனுப்புறான் போய் சொன்னாலும் இந்த ஜனங்க என்ன செய்வாங்க? கர்த்தர் உனக்கு தரிசனமாக திருப்பி என்ன பார்த்து சொல்லுவாங்கன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன இன்சல்ட் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு பாருங்க, ஜனங்க இப்படி சொல்லுவாங்க, என்னால அங்க போய் செய்ய முடியாதுன்றான். நாலாவது, அவன் இன்சல்ட்டுக்கு பயந்து ஊழியத்துக்கு போறதுக்கு அவன் சாக்கு போக சொல்றான். ஒன்று சொல்றேன், ஊழியம் என்பது பாராட்டுகள் நடக்கிறதான ஒரு இடம் இல்லை. ஒரு இடத்துல பாராட்டு கிடைக்கும், இன்னொரு இடத்துல இன்சல்ட் வரும் ஊழியத்துல. புரியுதா? ஊழியன்றது எல்லா இடத்துலயுமே ஒரே பாராட்டு கிடைக்கிற இடம் கிடையாது. ரெண்டு இடத்துல பாராட்டு கிடைச்ச ரெண்டு இடத்துல திட்டு விழத்தான் செய்யும். ரெண்டு இடத்துல நம்மளை குறித்து தாறுமாற பேசத்தான் செய்வாங்க. ரெண்டு இடத்துல அதை குறித்து எதிர்த்து பேசத்தான் செய்வாங்க. நீங்க போய் கையில ஒரு நபருக்கு டிராக்டர் கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் இப்படி கிளம்பிட்டீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நபருக்கு போய் கர்த்தர் அறியாத ஒருத்தர் போய் டிராக்டர் கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிட்டீங்கன்னு வாங்க. என்ன கொடுக்கணும்? அமெரிக்கால இருந்து பணம் கொடுக்கறாங்களா, நீங்க வந்து எங்களால மதம் மாத்திட்டு கேட்பாங்க. நம்ம ஒண்ணு யாரும் பணம் வாங்கிட்டு ஒண்ணும் செய்யல, நம்ம சொந்த காசுல நம்ம டிராக்டர் அடிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா கேட்பாங்க, நான் அமெரிக்கால இருந்து உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம், மதம் மாத்துறது உங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்களா, எத்தனை பேர் கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு இன்சல்ட் பண்ணுவாங்க. இன்சல்ட் வரும். ஆனால் இன்சல்ட் வரும் என்று சொல்லி ஊழியம் செய்யாமல் அதை தவிர்ப்பது என்பது மிகவும் தவறு. இன்சல்ட் என்பது ஒரு ஆசீர்வாதம். வேதத்தில் நம்ம இன்சல்ட் அனுபவிக்கிறது வந்து ஆசீர்வாதம். பைபிள் இருக்கு தெரியுமா? மத்தேயு 5:11-12 வசனங்களை வாசி.
உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால்
பாக்கியவான்களாயிருப்பீர்கள்.
சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும்.
யாராவது உங்களை திட்டுனாங்கன்னா, நீங்க ஒரு கைப்பிரதி கொடுக்கறதுனால யாராவது திட்டுனாங்கன்னா சந்தோஷப்படுங்கன்றது. திட்டுவாங்கன்னா சந்தோஷப்படுங்கன்றது. ஏன் பரலோகத்தில் உங்களுக்கு அங்க பொக்கிஷம் கூடுது, ஒவ்வொரு திட்டும் ஒவ்வொரு பொக்கிஷம் பரலோகத்தில். ஆமேன். எவ்வளவு ஈஸியா பொக்கிஷம் கிடைக்குது பாருங்க. இந்த பொக்கிஷம் சாதாரண பொக்கிஷம் கிடையாது. இது உலகத்தில் இருக்கிற நகை பண மாதிரி கிடையாது. இது அதோட பெரிய பொக்கிஷம். நாலு பேர் திட்டினாங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பொக்கிஷம் பரலோகத்தில் கிடைக்குது. ஆமேன். கர்த்தர் சொல்றார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், பரலோகத்து உங்களுக்கு பொக்கிஷம் கூடுகிறது. இதை விட ஊழியத்தில் வேற என்ன வேணும்? நாலு பேர் பாராட்டினாங்கன்னா பொக்கிஷம் கிடையாது, நாலு பேர் திட்டினாங்கன்னா பொக்கிஷம். ஆமேன். நீங்க நல்லா பிரசங்கிக்கு, நீங்க நல்லா கர்த்தரை பத்தி சொன்னீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. எங்கிருந்தியா வந்த அப்படின்னு நம்ம நாலு பேர் கேட்டாங்கன்னா அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு, அப்ப நிந்தனை என்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அதை கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷமாக சேர்த்து வைக்கிறார். அந்த திட்டுகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார் பரலோகத்தில். சரியா? அதனால அவன் நாலாவது காரியம் பார்க்கும் பொழுது இந்த இன்சல்ட்டுக்கு பயந்து அவன் நினைக்கிறான். ஐந்தாவது காரியத்துக்கு நம்ம போலாம். நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே
ஆண்டவரே,
இதற்கு முன்னாவது
தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு
பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல
நான் திக்குவாயும்
மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர்
அவனை நோக்கி
மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்
ஊமையனையும்
செவிடனையும்
பார்வையுள்ளவனையும்
குருடனையும் உண்டாக்கினவர் யார்
கர்த்தராகிய நான் அல்லவா
ஆதலால்
நீ போ
நான் உன் வாயோட இருந்து
நீ பேச வேண்டியதை
உனக்கு போதிப்பேன் என்றார்.
அடுத்தது பார்க்கும் பொழுது இவன் சொல்ற, ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அஞ்சாவது சாக்கு போக்கு சொல்றான், எனக்கு வாக்கிலே நான் வல்லவன் அல்ல, எனக்கு பேச தெரியாது, எனக்கே ஸ்டாமரிங்கா இருக்குது, திக்கி திக்கி பேசுறேன், எனக்கு பேச்சு கூட சரியா வராது, மந்த நாம் உள்ளவன், ஒரு வார்த்தையை தெளிவாக கூட எனக்கு பேச தெரியாது. இப்படிப்பட்ட என்ன போய் ராஜா கிட்ட பேச சொல்றீரே அப்படின்றான். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவனுடைய சரீரத்தில் இருந்த ஒரு குறைவு, மோசையுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அவன் திக்குவாயதா இருந்திருக்கணும். அவன் மந்த நாவு, அவன் தெளிவா ஒரு வார்த்தை உச்சரிக்க தெரியாதவனா இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க, மோசை எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் அவன். மேல இன்னைக்கு காலையில் சொன்னேன், அவன் ஒரு ப்ராஃபிட்டுக்கு மேல, தீர்க்கதரிசிக்கு மேலானவன் அவன். ஆனா அவனுடைய சரீரத்தின் நிலைமை பாருங்க, திக்குவாயா, ஒரு வார்த்தைய வந்து தெளிவா பேச தெரியாது, திக்கறான், மந்தனாவு, கிளியரா ஒரு வார்த்தையை உச்சரிக்க அவனுக்கு வரல. இப்படிப்பட்டவனா இருந்துட்டு சொல்றான், எனக்கு திக்குவாயாண்டவர், எனக்கு மந்தனாவு இருக்குது, எனக்கு எப்படி ஒரு வார்த்தை கூட டக்குன்னு என்னால் பேச முடியாது, தடுமாறுவனே, என்ன போய் ராஜாட்ட பேச சொல்றீங்களே அப்படிங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஓமையனையும் நான் தான் படைச்சேன், குருடனையும் நான் தான் படைச்சேன், அவங்க தான் நடத்தலையா, அவங்களே தான் நடத்துறேன், அவங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன். இப்ப பாருங்க, குருடர்கள் இருக்கிறாங்க, ரெண்டு கண்ணு குருடானவங்க, ரெண்டு கண்ணு அவங்களுக்கு இல்லைனாலும் ரோட்ல அவங்க நம்ம நடக்கிற மாதிரி அவங்க நடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களை ரெண்டு கண்ணை கட்டிட்டு நடக்க சொன்னா எவ்வளவு நடப்பீங்க? நம்மளால நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? நம்ம நடக்க முடியாது. ஒரு பத்தடி கூட இந்த இடத்துல கீழே இறங்கி போக முடியாது. நமக்கு இந்த இடத்துல இவ்வளவு நாள் வந்து பழக்கப்பட்டாலும் இப்ப ரெண்டு கண்ணை கட்டிட்டு இங்கிருந்து நேரம் இறங்கி கீழே இறங்கி போனா யாருனாலும் இறங்கி போக முடியாது, முடியாது, நம்மளால முடியாது. ஆனாலும் அவங்க ரோட்ல நடந்து போறாங்க, டிராபிக் இருக்கிற இடத்துல அவங்க நடந்து போறதான் செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ரெண்டு கண்கள் இல்லைனாலும் விசேஷமான ஒரு சென்ஸ் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவங்க ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்றாங்களோ, மற்ற ஏதோ எங்க போடு நினைக்கிறாங்களோ போயிடுறாங்க, அந்த குச்சி தட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு குறைவு இருந்தாலும் அதை கர்த்தர் வேறு விதத்தில் அதை கர்த்தர் காம்பன்சேட் பண்றாரு. நம்மளால அதை செய்ய முடியாது இல்லையா? நமக்கு கொஞ்சம் கரண்ட் கட்டாச்சுன்னா தடவுறோம் நம்ம, டக்குனு கரண்ட் போயிடுச்சுன்னா எல்லாம் இங்கே முட்டிக்கணும், அங்கேயும் போய் முட்டிக்கிறோம். அன்னைக்கு எங்க வீட்லயே திடீர்னு கரண்ட் கட்டாச்சுன்னா எடுத்து போய் செவத்துல டமால்னு முட்டிக்கிட்டேன். எங்க வீட்டுக்குள்ளேயே சுவிட்ச் போய் தேடுறது, கேண்டில் எடுக்கிறதுக்கு போய் டமால் நானே முட்டிக்கிட்டேன். அப்ப இருக்கிற வீட்லயே நம்ம என்ன செய்யணும், போய் முட்டிக்கிறோம் கரண்ட் கட்டாச்சுன்னா. ஆனால் இவர்கள் எல்லா இடத்துலையும் நடக்க முடியுது. அப்ப ஏதோ ஒரு அடுத்த விதத்தில் கர்த்தர் ஒரு சக்தியை கர்த்தர் கொடுக்கிறார் இல்லையா? அப்ப இன்னைக்கு உங்க லைஃப்ல ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது, ஏதோ ஒரு குறைவு இருக்குது. ஆனா கர்த்தர் அதையும் தாண்டி வேற விதத்தில் உங்களை ஸ்பெஷலா யூஸ் பண்ண அவரால் முடியும். ஆமேன். இது இருக்குது, எனக்கு இது இல்லை ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரை ஒழிய செய்யறது சொல்ல முடியாது. எனக்கு இது இருந்தா நான் ஊழியம் செய்வாண்டவரே இல்ல, எந்த நிலம் இருக்கிறீ அதை வச்சு கர்த்தரால் உங்களை யூஸ் பண்ண முடியும். நீ வந்து கர்த்தரோட ஆசீர்வதிப்பான்னு சொல்றீங்க, நானே சாதாரண நிலைமையில் தான் இருக்கிறேன். இருக்கிற நிலைமையில வச்சு எவ்வளவு பெரிய ஆலயம் உன்னால் ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொண்டு வர முடியும், பயன்படுத்த முடியும். நம்ம கிட்ட ஒரு காரியம் எனக்கு இது இல்லைன்றதுனால இன்னொரு நபருக்கு அந்த காரியத்தை கர்த்தர் கொடுப்பான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. புரியுதா? நம்மகிட்ட வந்து ஒரு காரியம் இல்லைன்றதுனால இதே காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பான் இன்னொரு நபரை பார்த்தா எப்படி ஆண்டவர் சொல்ல முடியும் எங்கிட்ட இது இல்லையே? உங்ககிட்ட இல்ல, கரெக்ட். ஆனால் அந்த நபரை அப்படி சொல்லி அவரை கர்த்தருக்குள்ள கொண்டு வரதுக்கு நம்மளால கர்த்தர் நம்மளை யூஸ் பண்ண அவரால் முடியும். எந்த குறைவு உள்ளவதையும் கர்த்தரால் பயன்படுத்த முடியும். இவன்ட்ட மோசையிட்ட குறைவு இருந்துச்சு, திக்குவாய் இருந்துச்சு, மந்தனாவு இருந்துச்சு. அதனால அந்த குறைவை கண்டு நீ பயப்படாத, குறையோடு நீ வா, நான் இந்த திக்குவாய்க்குள்ள நான் பேசுவேங்கிறார். புரியுதா? இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் நம்மை கொண்டு பேசுகிறவர். உங்க குறைவை நினைச்சு தயங்காதீங்க, செப்படுத்துவீங்க. எனக்கு என்ன தெரியும், குறைவை நினைச்சு யோசிக்காதீங்க. உங்களை கர்த்தர் பயன்படுத்தி நிறைய நிறைவுள்ளவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது, அழைக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை பார்த்து அவருடைய ஊழியத்தை செய்ய சொல்லும் பொழுது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக நம்ம கண்டிப்பா செய்யணும். இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன், இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சீக்கிரம் போயிடும். கர்த்தருக்காக நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் பரலோகத்தில் கணக்கில் எழுதப்படும். இந்த உலகத்தில் நம்ம செய்யற எதுவுமே கணக்கில் எழுதப்படாது. நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்றது, வீட்டில் வேலை செய்யறது எதுவுமே கணக்கில் எழுதப்படாது. கர்த்தருக்காக நாம் எதை செய்யறோம் அதுதான் பரலோகத்தில் கணக்கில் எழுதப்படும். ஆகினால் இந்த உலகத்தில் நீ எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு கர்த்தர் கேட்கும் பொழுது, இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது இருக்கணும். அவருடைய சமூகத்தில் நான் போய் நிற்கும் போது, இத்தனை வருஷம் நீ எனக்காக வாழும்படி வச்சனே, எனக்காக நீ என்ன செஞ்ச, உனக்கு நான் தாளந்துகளை கொடுத்தேன், உனக்காய் வாழ்வதற்கு எத்தனையோ காரியங்களை கொடுத்தேன், எனக்கு நீ என்ன செஞ்சேன்னு கர்த்தர் கேட்டார்னா, இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். நான் ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே அப்படி நிக்க கூடாது. கண்டிப்பா நம்ம ஏதாவது கர்த்தருக்கு செய்யணும். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. போற நாட்கள் திரும்பி வராது. ஒரு நாள் போச்சுன்னா அந்த வாழ் திரும்பி வராது. மற்ற என்ன வேணா போனது திரும்பி வரும், போற பணம் திரும்பி வரும், போற சுகம் திரும்பி வரும் இல்லையா? இன்னைக்கு சுகவீனம் போடுறது, நாளைக்கு மறுபடியும் சுகமாயிடலாம். இன்னைக்கு இழக்கிற பணத்தை நாளைக்கு நம்ம ரெட்டைப்பா சம்பாதிச்சிடலாம். எது வேணா போறது திரும்பி வரும். ஆனால் போற காலமும் நேரமும் திரும்பி வராது. போனது போனதுதான். இந்த டேட் இனி இன்னொரு நாள் வராது, போன நாள் போனது. அதனால கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையை யூஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு ரட்சிக்கப்படாத நபருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காகத்தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்குள்ள உங்களை நடத்துங்க. கர்த்தர் இம்மையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாகும். எந்த சாக்கு போக்கு சொல்லி கர்த்தருடைய வேலையை மட்டும் செய்யாமல் இருந்து விடாதீங்க. சாக்கு போக்குகளை எதையுமே கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. கர்த்தர் வாங்குறாரு, வானா வந்துதான் ஆகணும், செய்யணும், நம்ம செஞ்சுதான் ஆகணும். எந்த சாக்கு போக்கு சொல்லி நம்ம தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே 400 வருஷங்கள் இருந்தார்கள். அவர்களை மீட்கும்படி கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷ வேலையை நம்ம எல்லாரும் கண்டிப்பா நம்ம செய்யணும். சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது, சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. மோசேயை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவன் 5 விதமான சாக்குப்போக்குகளை சொல்லி அவன் அதை தவிர்ப்பதற்கு அவன் முயற்சி பண்ணினான். ஆனால் கர்த்தரோ அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளல. உங்களுக்கு வேத அறிவு விசேஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்பெஷலான டேலண்ட் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எந்த ஒரு இருதயத்தையும் மாற்றி அமைக்கணும்னு கர்த்தர் சொல்லல. சுவிசேஷத்தை தான் சொல்ல சொல்றாரு. இருதயத்தை திறக்கிறவர் கர்த்தர். நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்த நபர்கள் திருத்த மாட்டாங்க, நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அது திருத்துறது கர்த்தர். சொல்ல வேண்டியதுதான் நம்முடைய வேலை. இருதயத்தை திறக்கிறது ஆண்டவருடைய வேலை. உங்ககிட்ட சில குறைவு இருக்கலாம். அந்த குறைவை காட்டி ஆண்டவரே இந்த குறைவெல்லாம் மாறின பிறகு நான் உடைய ஊழியம் செய்யறேன் ஆண்டவரே. இல்லை 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 இல்லை. உங்ககிட்ட ஒரு சில குறைவு இருக்குது, ஒரு சில குறைவு இருக்குது. அந்த குறைவு தீர்ந்த பிறகு நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன் ஆண்டவர். நானே பெர்ஃபெக்டா இல்லையே, நான் ரொம்ப பெர்ஃபெக்டா மாறிட்டு அப்புறம் ஊழியம் செய்யறேன்னு சொல்றீங்களா? நீங்க என்னைக்குமே முழுசும் பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. அந்த நாள் வராது. நானே பெர்ஃபெக்டா இல்லை ஆண்டவர், எங்கிட்டயே ஒரு சில குறைவு இருக்குது ஆண்டவரு. நான் எப்படி ஆண்டவரே மத்தவங்களுக்கு போய் சொல்றது? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்ககிட்ட குறைவு உண்டுன்றது உங்களுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அந்த குறைவோடு வாங்குறாரு ஆண்டவர். எனக்கு ஜப குறைவு இருக்குது, கொஞ்சம் பைபிள் படிக்கிறதுல குறைவு இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில சில சில தப்பு செய்யறேன், அடிக்கடி கோவப்படுறேன், நான் என்னுடைய பல நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில தப்பான காரியங்களை சிலதை நான் செஞ்சிடறேன், என்கிட்ட ஒரு சில குறைவு இருக்குது ஆண்டவர். இந்த குறைவை வச்சுட்டு எப்படி ஆண்டவரை நமக்கு ஊழியம் செய்யறது? சொல்லாதீங்க. உங்ககிட்ட குறைவு இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். மோசேட்ட ஒரு திக்குவாய் ஒரு மந்தனாம் இருந்ததை கர்த்தர் அறிந்தார். அதுபோல உங்ககிட்டயும் ஒரு சில குறைவு இருக்கிறது அவருக்கு தெரியும். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. அவருக்கு ஏதாவது செய்யுங்க, அந்த குறைவை கர்த்தர் மாற்றி போடுவார். குறைய சொல்லி வராம இருந்துடாதீங்க. கர்த்தருக்காக நீங்க தேவை. நீங்கள் கர்த்தருக்கு வேண்டும், கர்த்தருக்கு ஆட்கள் தேவை. அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த கொஞ்ச இடத்தை, காலியாக இருக்கிற இடத்தை நிரப்புவதற்கு நீங்கள் கர்த்தருக்கு தேவை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்த ஆண்டவரே, நான் உங்களுக்காக எதையாவது செய்யணும்பா, நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்பா, என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நான் ஏதாவது உங்களுக்கு நான் செய்யணும். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நான் மனுஷனுக்கு பின்னால ஓடக்கூடாது, உங்களுக்காக நான் எதையாவது நான் செய்யணும் ஆண்டவரே. நான் உங்களுக்கு நான் எதையாவது செய்யணும், உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும். இந்த உலகத்திற்காக, என் குடும்பத்திற்காக, நான் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காக என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் உங்களுக்கு நான் இது வரைக்கும் நான் ஒன்னும் செய்யலையே, நான் உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்பா. என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் எத்தனையோ நல்லது செய்யறேன், என் குடும்பத்துக்கு நான் நல்லது செய்யறேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யறேன், எனக்கு நான் நல்லது செய்யறேன், ஆனால் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு நான் என்ன செய்ய, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். என்னை ரட்சித்த ஆண்டவர், எனக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நீங்க, உங்களுக்காக நான் செய்யணும், உங்களுக்காக நான் எதையாகினும் செய்யணும். எந்த காரியத்தையும் சாக்குப்போக்கு சொல்லி நான் தவிர்க்க கூடாதப்பா. இனிமேல் நான் உங்களுக்காக எதையாகினும் செய்ய வேண்டும், எதையாகினும் செய்ய வேண்டும். சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரம். உங்களை முற்றிலும் தேவ சமூகத்தில் விட்டுக் கொடுங்கள். உங்களை பயன்படுத்த போகிறவர் கர்த்தர். உங்கள் காரியங்களை நீங்க திரும்பி பார்க்காதீங்க. உங்களை கர்த்தரால் பயன்படுத்த முடியும். யாருமே உங்களை யூஸ் பண்ண முடியாது, ஆனா கர்த்தரால் உங்களை யூஸ் பண்ண முடியும். யாருமே உங்களை யூஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, கர்த்தரால் உங்களை யூஸ் பண்ண முடியும். நீங்க யாருக்குமே யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா மாற முடியும். கர்த்தரால் உங்களை யூஸ் பண்ண முடியும், கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். ஜீசஸ், ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். கர்த்தரால் உங்களை யூஸ் பண்ண முடியும். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமிழ் எங்கள் அருமையான பிதாவே, இந்த மாலை நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவருக்கு நேராய் உம்முடைய அழைப்பை கர்த்தர் நீங்க வெளிப்படுத்தினதற்காய் சோத்திரம். உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வேலை செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க அழைக்கிறீங்க அப்பா. எங்கள் நாட்களையும் காலங்களையும் நாங்கள் வீணாக்கி போடாதபடியும் உமக்காக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. கடந்து போன காலங்கள் போகட்டும், இனி வரும் நாட்கள் உமக்கென்று நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய், பயன்படுத்துங்க. யாருமே தங்கள் வாழ்க்கை வீணாக்கி விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய வார்த்தைகள் தொடர்ந்து அநேகரை கட்டி எழுப்பட்டும், பயன்படுத்தட்டும். புதிய கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்துரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்துரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்துரி, அவர் செய்த சகல பகானங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.